நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடிவிட்டது போன்ற ஒரு பிம்பம்தான் அண்மைய நாட்களில் இந்தியாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸ் COVID-19 தொற்று உலகில் மிக மோசமாக பரவி வருவது மட்டுமன்றி, இந்திய சுகாதார அமைச்சின் தரவுகளின்படி அண்மைய நாட்களில் ஒவ்வொரு மணி நேரமும் 115 பேர் COVID-19 தொற்றினால் மரணத்தை எதிர்கொள்வதாக தெரிகிறது. தொற்று நோய் ஆரம்பித்த கடந்த ஆண்டிலிருந்து ஏற்கனவே 17.6 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய அரசு தரவுகள் கூறுகின்றன. ஆனால் உண்மையில் அதைவிட 30 மடங்கு பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று வல்லுநர்கள் அஞ்சுகிறார்கள். ஒரு கணிப்பின்படி 500 மில்லியன் பேர் அல்லது 50 கோடி பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அரசு மற்றும் தனியார் மருத்துவ நிலையங்கள் மட்டுமன்றி, செஞ்சிலுவைச் சங்கமும் நோய் தொற்றுகள் ஏற்பட்டவர்களுக்கு உதவவும் இறப்புகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் கடுமையாக உழைக்கின்றன. மக்களின் எதேச்சையான நடத்தைதான் தொற்று பரவலை துரிதப்படுத்தியுள்ளது என்று சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கத்தின் தெற்காசிய நடவடிக்கைகளுக்கு தலைவரான உதயா ரெக்னி SBS செய்தி பிரிவினரிடம் கூறினார்.
What we have seen in India and South Asia is clearly the result of too many people letting their guards down and not keeping up those basic crucial life-saving measures, particularly wearing the masks.
நீண்ட காலத்திற்கு முன்னர் இந்திய அரசு திட்டமிட்டு செய்திருக்க வேண்டியதை செய்ய தவறியதால் தாம் இப்போது அவதைக்குள்ளாகியிருப்பதாக பொதுமக்கள் குறை சொல்கிறார்கள். அதில் முக்கியமான விடயங்கள் மருத்துவமனைகளில் மருத்துவ ஆக்சிஜன் பற்றாக்குறை, தீவிர சிகிச்சை பிரிவில் இடவசதி இல்லாமை மற்றும் நாட்டிலுள்ள வென்டிலேட்டர்ஸ் எனப்படும் சுவாசக் கருவிகள் அனைத்தும் பயன்பாட்டில் இருந்தாலும் அவை போதாமல் இருக்கும் நிலை. இந்தியாவின் நிலைமையை சமாளிக்க தாம் உதவ முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்தார். தடுப்பூசி உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள் மட்டுமன்றி தடுப்பூசிகளும் வழங்க உள்ளதாக அவர் ஊடகவியலாளர்களிடம் பேசுகையில் குறிப்பிட்டார்.
We are sending the actual mechanical parts that are needed for the machinery they have to build a vaccine. And I think we'll be in a position to be able to share vaccines as well as know-how. When we were in a bind at the very beginning, India helped us.
உதவி மிகவும் தாமதமாக வருகிறது என்று பலரால் விமர்சிக்கப்பட்டாலும், ஜெர்மனியும் இந்தியாவிற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்க அவசரமாக செயல்படுகிறது. வேறு பல நாடுகளும் உதவி செய்ய முன்வந்துள்ளன. வென்டிலேட்டர்ஸ், ஆக்சிஜன் உபகரணங்கள், டிஜிட்டல் எக்ஸ்ரே இயந்திரங்கள் மற்றும் COVID-19 பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்க பாகிஸ்தான் முன்வந்துள்ளது. இந்திய செஞ்சிலுவைச் சங்கத்திற்கு $10 மில்லியன்களையும் மேலும் பிற அத்தியாவசிய பொருட்களையும் கனடா நன்கொடையாக வழங்க உள்ளது. இந்த வார இறுதியில் இந்தியா சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படும் ஒரு கப்பலில் சுவாச இயந்திரங்கள், தீவிர சிகிச்சை உபகரணங்கள் மற்றும் 8 ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் கருவிகளை பிரான்ஸ் அனுப்புகிறது. பிரித்தானியா ஏற்கனவே 100 வென்டிலேட்டர்கள் மற்றும் 95 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் அடங்கிய மருத்துவ உதவியை இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளது. இந்தியாவின் வேண்டுகோளை ஏற்று அசாம் எல்லையில் உள்ள தனது ஆக்சிஜன் ஆலையை திறக்க பூட்டான் அரசு சம்மதித்துள்ளது. சிங்கப்பூரின் ஷங்கி விமான நிலையத்தில் வந்திறங்கிய இந்திய ஆகாயப்படை விமானத்தில் 4 குளிர்விக்கும் ஆக்சிஜன் கொள்கலன்கள் நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டன. கொரோனா குறித்த இந்தியாவின் நிலைமை தனது இதயத்தை உடைத்துவிட்டதாக தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் கெப்ரியசிஸ், தங்களால் முடிந்த அனைத்தையும் இந்தியாவிற்காக செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் புதுடெல்லியில் வாழும் எக்டா சௌடாரி என்பவர் தனது கணவருக்கு எந்தவித உதவியும் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறார்.
I am fed up. No one is listening here. I need oxygen. My husband's oxygen levels are going down. Doctors are saying they don't have cylinders of oxygen.
தேவைப்பட்டால் தனது ஆயுதப்படைகளை உதவிக்கு வர தயார் நிலையில் நிற்குமாறு இந்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தேவைப்படும் மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் தொட்டிகளை விமானம் மூலம் அனுப்ப தொடங்கியுள்ளது. ஆக்சிஜன் விநியோகம் செய்யும் சிறப்பு ரயில் வண்டிகளும் இந்தியாவில் தற்போது இயங்கி வருகின்றன. இருந்தாலும் மக்களிடையே பதட்டத்தை குறைக்க வேண்டும் என்று காரணம் காட்டி கொரோனா நிலை குறித்த 100க்கும் மேற்பட்ட சமூக ஊடக பதிவுகளை நீக்குமாறு இந்திய அரசு கேட்டுக்கொண்டதன் பேரில் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் பக்கங்களிலிருந்து அந்த பதிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. ஆனால் தொற்று அதிகமாக பரவினால் ஆக்சிஜன் தேவை அதிகமாகும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து அதற்காக செயல்பட்டுள்ளார் இந்திய நாடாளுமன்றத்தின் மதுரை தொகுதி உறுப்பினர் CPIM கட்சியைச் சார்ந்த சு வெங்கடேசன் அவர்கள். திரு வெங்கடேசன் அவர்களை தொடர்பு கொண்டு நாம் இது குறித்து கேட்டோம்.
மதுரையில வந்து போன ஆண்டு துவக்கத்தில் கொரோனாவினுடைய முதல் அலை துவங்கிய பொழுது அனுமதிக்கப்பட்ட நோயர்கள் தொற்றாளர்கள் ஒருத்தர் பேர் சாகுல் அமீது சாதிக்கும் அவர் 48 நாள் ஏறக்குறைய 50 நாள் வந்து அவர் வந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார். நுரையீரல் வந்து 75% மேல் தொற்று ஏற்பட்டிருந்தது. அந்த நிலையில அது அனுமதிக்கப்பட்டு 50 நாட்கள் வரை அவர் வந்து அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே மருத்துவம் செய்யப்பட்டது. 50 நாள் கழித்து குணமாகி அவர் நல்லபடியாக வீடு போய் சேர்ந்தார். அவருக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்பட்டது என்று கணக்கிட்ட பொழுது ஏறக்குறைய 45 லட்சம் லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்பட்டிருக்கு இந்த 45 நாளும். இந்த புள்ளி விவரம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கியது. எனக்கு மட்டுமல்ல மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்ட எல்லோருக்கும். ஒரு நபர் இது போன்ற ஒரு நீண்ட சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை வர்ற பொழுது ஏறக்குறைய 45 லட்சம் லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது என்றால் எவ்வளவு தூரம் முன் தயாரிப்பு செய்ய வேண்டி இருக்கிறது, எவ்வளவு தூரம் நாம் வந்து ஆக்சிஜனுடைய கொள்கலன் உள்ளிட்டவைகளை நாம் அதிகப்படுத்த வேண்டி இருக்கிறது என்பதற்கு ஒரு முன்னுரிமை தர வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். கொரோனாக்கான பல விஷயங்களில் வந்து முன்தயாரிப்பு செய்கிற பொழுது மிக முக்கியமான ஒரு முடிவாக வந்து ஆக்சிஜன் கொள்கலனுடைய அளவை அதிகப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் 6000 லிட்டர் கொள்கலனை வந்து 20000 லிட்டராக உயர்த்தினோம். அது மட்டுமல்ல அது வந்து 400 படுக்கைக்கான வசதிகள், படுக்கையில்தான் வந்து பைப்லைன் அதுக்கான குழாய்கள் ஏற்கனவே இருந்தது, அதை கூடுதலாக 200 படுக்கைகளுக்கான குழாய் இணைப்பை உருவாக்கி 1100 படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் குழாய் இணைப்போடு உருவாக்குற ஒரு நிலைமையை உருவாக்கினோம். ஒரு 4.5 மாத காலம் நடந்தது என்று நினைக்கிறேன் அந்த வேலையில் எல்லாம். அது வந்து மிக முக்கியமான ஒரு பலனை கடந்த ஆண்டும் தந்தது, இனிமேலும் அது தரும் என்று நான் நம்புகிறேன் ஐயா.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள ஆக்சிஜன் தட்டுப்பாட்டினால் கொரோனா வைரஸ் COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் எதிர்கொள்ளும் நிலை குறித்த விவரணம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சி உறுப்பினராக இருந்து கொண்டு இப்படியான ஒரு செயற்பாட்டை எப்படி இவரால் முன்னெடுக்க முடிந்தது என்பது நமக்கு தெரியவில்லை. இவரது செயற்பாட்டை போன்று மற்றவர்கள் ஏன் செய்யவில்லை என்று திரு வெங்கடேசனிடம் நாம் கேட்டதற்கு,
மற்றவர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி, இது வந்து அரசு நிர்வாகத்தோடு இணைந்து தொடர்ச்சியாக பணியாற்றுவதன் மூலம் மட்டுமே இது போன்ற பங்களிப்புகளை செய்ய முடியும். நிர்வாகத்திலே எந்த இடத்தில் குறை இருக்கிறது அதை சுட்டிக்காட்ட வேண்டும். அதுக்குள் வந்து பணியாற்றுகிற பொழுது இது போன்ற சில நல்ல விளைவுகளை நம்மால் உருவாக்க முடியும்.
அண்மையில் கவிதா முரளிதரன் என்ற ஊடகவியலாளருக்கு வழங்கிய ஒரு நேர்காணலில் இப்படியான ஒரு செயற்பாட்டை இந்திய மத்திய நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் ஏன் முன்னெடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார் திரு வெங்கடேசன். அது குறித்து விளக்குமாறு நாம் கேட்டோம்.
எங்களுடைய மதுரை மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை வந்து 30 லட்சம். ஒரு 30 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற ஒரு மாவட்டத்தில் முதல் அலை உருவாக்கிய தாக்கத்திலே இருந்து மாவட்டத்தினுடைய மருத்துவமனை கட்டமைப்புகளை எந்த வகையிலெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று யோசித்து பல வகைகளில் மேம்படுத்தி இருக்கிறோம். சில விஷயங்களை என்னால் செய்ய முடியாமலும் போயிருக்கிறது, அது வேறு, பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி மேம்படுத்தியதுல மிக முக்கியமான ஒன்று ஆக்சிஜன் வசதி. ஏறக்குறைய 1000 படுக்கைகளுக்கு புதிதாக ஆக்சிஜன் இணைப்பு குழாய் மூலம் கொடுக்கிற அளவுக்கான வசதியை மேம்படுத்தி இருக்கிறோம். ஒரு மாவட்டத்தில் இதை செய்திருக்கிறோம். இதை செய்த அதிகாரிகள் மாவட்டத்தினுடைய சிறப்பு அதிகாரி டாக்டர் சந்திரமோகன், மாவட்ட ஆட்சியர் மருத்துவர் வினய், அதே போல மருத்துவர் சங்குமணி அவர்தான் மருத்துவமனையினுடைய முதல்வர், இவர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதி, ஒரு மக்களவை உறுப்பினர் என்ற முறையிலே நான் மிகுந்த நன்றி உணர்வோடும் ஒரு கம்பீரத்தோடும் இவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதே போல அகில இந்திய சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர், மக்கள் நல்வாழ்வு துறையினுடைய அமைச்சர் எவ்வளவு கட்டமைப்புகளை மேம்படுத்தி இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய முன்முயற்சிகளை எடுத்திருக்க வேண்டும், அப்படி எதுவும் அவர் செய்யவில்லை. அதனால தான் நான் கேட்டிருக்கிறேன், நான் நன்றி சொல்வதற்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், ஒரு மாவட்டத்தில் ஒரு மக்களவை உறுப்பினர், ஒரு நாட்டினுடைய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ற முறையிலே நீங்கள் நன்றி சொல்வதற்கு யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வி வந்து அதனால தான் நான் எழுப்பியிருக்கிறேன்.
திரு வெங்கடேசனின் கேள்விக்கு இந்திய மத்திய நல அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் என்ன பதில் சொல்வார் என்று அறிந்து கொள்ள அவரது பணிமனை மற்றும் அவரது தனிப்பட்ட மின்னஞ்சலுக்கு கேள்வி அனுப்பியிருந்தோம். அத்துடன் அவரை தொலைபேசி வழியாக தொடர்பு கொள்ள அவரது பணிமனையை அழைத்திருந்தோம். அவரிடமிருந்து இதுவரை எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இந்தியாவில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கிறது என்று பொதுமக்கள் அலையவிடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2020 ஏப்ரல் மாதம் முதல் 2021 ஜனவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் 9,000 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை இந்தியா ஏற்றுமதி செய்ததாக இந்திய வர்த்தக அமைச்சின் அறிக்கை கூறுகிறது. 2020 நிதியாண்டில் 4,500 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் மட்டுமே ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதனுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் ஏற்றுமதி 700% மேலாக அதிகரித்துள்ளது. இது குறித்து திரு வெங்கடேசனை நாம் கேட்டபோது அவர் இவ்வாறு பதிலளித்தார்.
ஆக்சிஜன் ஏற்றுமதி, தடுப்பூசி ஏற்றுமதி, மருந்து பொருள் ஏற்றுமதி, இது எல்லாம் கடந்த மாதம் வரை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தொடர்ச்சியாக போன ஆண்டு நவம்பர் மாதம் நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வரப்போகிறது, நமக்கு ஆக்சிஜனுடைய தேவை மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆனால் அமைச்சரோ அரசோ அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. 500,000 தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள், 650,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னும் 10% மக்களுக்கு கூட இந்தியாவில் தடுப்பூசி செலுத்தப்படவில்லை. அப்படின்றால் வந்து அரசினுடைய கொள்கை முடிவு சார்ந்த விஷயங்களாக இவையெல்லாம் இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளாகிய நாங்கள் இவற்றை சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறோம். அவற்றை கேட்கிற இடத்திலேயே அரசு இல்லை என்பதுதான் மிகுந்த வேதனையான உண்மை.
ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யப்படுவதற்கு CPIM கட்சியை சார்ந்த திரு சு வெங்கடேசன் அவர்களும் ஆதரவு வழங்கியுள்ளார். இருந்தாலும் இது குறித்த பல கேள்விகளுக்கு சரியான விடை கிடைக்கவில்லை என்று அவர் எம்மிடம் கூறினார்.
இந்தியாவில் இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடி உருவாகி இருக்கிற ஒரு நேரத்தில் மாநில அரசு அந்த ஆலையினுடைய ஒரு பகுதியை கையில் எடுத்து ஆக்சிஜனை உற்பத்தி செய்யலாம் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கருத்து. ஆனால் நீதிமன்றத்தில் மனிதர்களுக்கு செலுத்துகிற மருத்துவ ஆக்சிஜனை அதை உற்பத்தியே செய்ய முடியாது என்று அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் ஏன் மாநில அரசு இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியது என்பது விளங்காத புதிராக இருக்கிறது.
இதேவேளை இந்திய தலைநகர் டெல்லியின் தென்மேற்கில் உள்ள குருகிராம் என்ற இடத்தில் திறந்த வழியில் ஒரு தற்காலிக வசதியை ஹெம்கண்ட் ஃபவுண்டேஷன் என்ற அரசு சாரா அமைப்பு உருவாக்கியுள்ளது. மருத்துவமனைகளில் படுக்கை கண்டுபிடிக்க முடியாத நோயாளிகளுக்கு தாம் உதவ முயற்சிப்பதாக கூறுகிறார் அந்த அறக்கட்டளையை சேர்ந்த இஷான் சிங்.
We have patients who are waiting here for 2 days. They're not finding any hospital. They just wanted oxygen because their doctor has advised they're on high antibiotics. So that lady over there, she is here with our sons. They rented a car and they came here 2 days back. And still they cannot find any hospital, they cannot find any bed. They are still here because their doctor has advised.
இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து இந்திய மத்திய சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் சுமார் 3,61,000 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் நேற்று மட்டும் 3,293 பேர் மரணம் அடைந்துள்ளனர் என்றும் குறிப்பிடுகிறது. கைகளை தொடர்ந்து கழுவுதல், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி பேணுதல் மற்றும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுதல் இவற்றின் மூலம் மட்டுமே இந்த பரவலை நாம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.